நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை இறுதிக்கட்ட போர் குறித்த விசாரணை தொடர்பில் ஜனாதிபதியும் பிரதமரும் மாற்று கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் பல சிவில் அமைப்புகள் ஐநா தீர்மானம் மதிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளவை.
இலங்கை அரசு என்பது இதய சுத்தியுடனான ஒரு நீதி பொறிமுறைக்கு இன்னும் தயாராகவில்லை என்பதுதான் மிக தெளிவாக தெரியும். இன்னும் அவர்கள் தங்களுடைய கருத்தியல் சார்ந்து தங்களுடைய பேரினவாதத்தை கட்டிக்காப்பதில்தான் மிக தெளிவாக இருக்கின்றார்கள்.
இது தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்னவென்று எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ள கேள்வி, இலங்கை மீனவர்களை காப்பாற்ற இந்தியா முன்வர வேண்டும் என்று விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை.
கடந்த காலங்களிலே பல பேச்சுவார்த்தைகள் தேசிய மட்டத்திலும் தமிழ்நாட்டு அரசோடும் நடந்தாலும் எந்தவித ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. அதே போல மீனவர்கள் பிடிபடுவதும் விடுவிப்பதும் இது ஒரு நாடகமாகவே தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழகத்தில் சர்ச்சைக்குள்ளாயிருக்கும் SVS மருத்துவக் கல்லூரி எப்படி செயல்பட்டுள்ளது என்பது தொடர்பிலான பார்வை, இன்ன பிற செய்திகள் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஜிகா வைரஸ் அதிர்ச்சியளிக்கும் வகையில் மிக வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. பிறவி கோளாறுடன் பிறக்கும் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரித்திருப்பதற்கு இந்த வைரஸ் தான் காரணம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நோயை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விவாதிப்பதற்கான அவசர கூட்டம் ஒன்றை வரும் திங்கட்கிழமை ஜெனீவாவில் நடத்துவதற்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மார்கரெட் சான் அழைப்பு விடுத்துள்ளார்.
The committee will meet in Geneva on Monday, 1st February.
கொசு மூலமாக பரவும் இந்த வைரஸ் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் என 23 இடங்களுக்கு பரவியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயல்புக்கு மாறாக சிறிய தலையுடன் பிறக்கும் பிள்ளைகள் பிறப்பது அதிர்ச்சியளிக்கும் அளவுக்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நெஞ்சை உருக்கும் வழியை தந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.
ஐவரி கோஸ்டின் முன்னாள் அதிபரான லாரன் பக்போ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடக்கும் தனக்கு எதிரான விசாரணையின் தொடக்கத்தில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தான் செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். பதட்டமிட்டு காணப்பட்ட பக்போ அவர்கள் தன்னுடைய சட்டத்தரணிகளை பார்த்து சிரித்தார். அவர் 2010 தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்புத்துறையினரையும் மற்றும் ஆயுத குழுக்களையும் பயன்படுத்தி கொலைகள் மற்றும் பாலியல் வல்லுறவுகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். அவரது போட்டியாளரான அலசானோ ஓட்ராவிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ள அவர் மறுத்ததால் தூண்டப்பட்ட வன்முறையில் 3000 பேர் உயிரிழந்திருந்தார்கள். தி ஹேகில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு வழியே போலீசாருக்கும் பக்போவின் ஆதரவாளர்களின் குழுவுக்கும் இடையே சிறு மோதல்கள் நடந்திருக்கின்றன.
ஈரானில் கார் உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக பிரெஞ்சு ஃபூஜோ நிறுவனத்துடன் ஈரான் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. ஈரானிய அதிபர் ஹசன் ரொஹானி பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. மேலும் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு பிரான்ஸ் வர்த்தகர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தகத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். 100க்கும் அதிகமான ஏர்பாஸ் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றிலும் ஈரான் கையெழுத்திட்டுள்ளது. ஈரான் அதிபர் அசன் ரொஹானி இன்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் அங்குள்ள மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார்.
சீனாவும் தைவானும் உரிமை கொண்டாடுகின்ற தென்சீன கடலில் இருக்கின்ற தீவொன்றுக்கு தான் பயணம் சென்றதை பதவிக்கால முடிவும் தருவாயில் இருக்கின்ற தைவானின் அதிபர் மா யிங் ஜியாவ் நியாயப்படுத்தியிருக்கின்றார். ஸ்பிரட்லி தீவு கூட்டத்தில் தற்பொழுது தைவானின் கட்டுப்பாட்டில் உள்ள தைபிங் என்ற தீவுக்கு அவர் பயணம் செய்ததை அந்த தீவின் முக்கிய நட்பு நாடான அமெரிக்கா விமர்சித்திருக்கின்றது. தென்சீன கடல் பகுதியில் பதட்டங்களை குறைப்பதே தைவான் அமெரிக்கா ஆகிய இரண்டின் நோக்கமும் என்று அங்கிருந்து திரும்பிய பின் மா யிங் ஜியாவ் கூறியிருக்கின்றார். அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தீவுகளுக்கு சீனா உட்பட பல நாடுகள் உரிமை கோருகின்றன. இட்டு அபா என்று அழைக்கப்படுகின்ற தைபிங் தீவில் தைவானின் உரிமையை நிலையாட்ட அவர் அங்கு சென்றிருந்தார்.
ஜெர்மனியில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்ட தனது பிரஜைகளை மீள பெற்றுக்கொள்வதாக மொரோக்கோ தெரிவித்துள்ளது. மொரோக்கோ அரசர் முகமட் ஜெர்மனி ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கலுடன் இது தொடர்பில் தொலைபேசி மூலம் புதன்கிழமை கலந்துரையாடியுள்ளார் என அந்நாட்டு அரண்மனை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சட்டவிரோதமாக இருக்கும் மொரோக்கோ நாட்டவர்களின் வழக்குகளை ஆராய்ந்து தாமதமின்றி அவர்களை நாடு கடத்துவது தொடர்பில் இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடியேறிகளும் அகதிகளும் சமீப காலமாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயற்சிக்கின்றனர்.
துருக்கியிலிருந்து குடியேறிகளை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று ஏகியன் கடலில் குறைந்தது மூழ்கியதில் குறைந்தது 18 பேர் இறந்திருப்பதாக கிரேக்க கடலோர காவல்படையினர் கூறுகின்றார்கள். சமோஸ் தீவுக்கு அருகில் நடந்த இந்த விபத்தில் இறந்தவர்களில் 9 குழந்தைகளும் அடக்கம். கடந்த சில நாட்களில் மூழ்கிய 2வது கப்பல் இதுவாகும். கடந்த புதன்கிழமையாண்டு 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் கோஸ் தீவுக்கு அருகில் கடலில் மூழ்கி இறந்தார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று பல சிவில் அமைப்புகள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இறுதிக்கட்ட போரின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணையில் வெளிநாட்டவர்கள் யாரும் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா BBCயிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்த சாத்தியக்கூறுகளை நிராகரிப்பதற்கு இல்லை என்று வேறு ஒரு தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார். இப்படியான முரண்பட்ட கருத்துக்களை அடுத்தே சிவில் சமூகத்தின் இந்த அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசாங்கமானது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் விடயத்தில் ஜெனிவா தீர்மானத்தின் போது அளித்த உறுதிமொழியை மீறும் வகையில் கருத்துக்கள் வெளியிட்டிருப்பதை சிவில் அமைப்புகளும் சிவில் முக்கியஸ்தர்களும் இணைந்து கண்டித்திருக்கின்றார்கள். 23 சிவில் அமைப்புகளுடன் சமூகத்தின் பல்துறைகளையும் சார்ந்த 121 முக்கியஸ்தர்கள் இணைந்து கையெழுத்திட்டு இந்த கண்டனத்தை அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த அறிக்கை குறித்து சிவில் சமூக அமையத்தின் இணை பேச்சாளர்களில் ஒருவராகிய எழில் ரஜனவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜனாதிபதி சிறிசேனா அவர்கள் கடந்த 21ஆம் தேதி வழங்கிய சபிகளிலிருந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாகவே ஜெனீவாவிலே வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து இலங்கை அரசாங்கம் பின்வாங்குவது என்பது தமிழர்களுக்கான நீதி பொறிமுறை என்பது இலங்கையிலே வழிதவறு செல்லுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். உள்நாட்டில் உருவாக்கப்படவிருக்க நீதி பொறுமுறையில் வெளிநாட்டு நீதிபதிகளோ அல்லது வல்லுநர்களோ பங்கு கொள்ள மாட்டார்கள் என்று ஜனாதிபதி சிறிசேனா மேற்கொண்ட சபையிலே மிக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போதைய நீதித்துறையிலும் விசாரணை கட்டமைப்புகளிலும் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாக குறிப்பிட முடியாது. ஆகவே அந்த வகையிலே பார்க்கும் போது அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமாகவே மிகவும் டேமேஜிங்காக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து தற்போது நடக்கின்ற வன்முறைகளை நிராகரித்திருப்பது என்பது அவர் சர்வதேசத்துக்கு இன்னொரு பிம்பத்தை காட்டுவதாக அமைகின்றது. என்னை பொறுத்தளவிலே இது வந்து பெரும்பாலும் ஒரு கூட்டு கருத்து பரிமாற்றத்திற்கு பிற்பாடு வெளிவந்த ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன்.
இந்த அறிக்கையின் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க?
ஜெனீவா பிரேரணைக்கு பிறகு நிறைய பேர் நம்பியிருந்த அந்த நம்பிக்கை நான் நினைக்கின்றேன் உடைக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை என்பதையும் அரசாங்கத்துக்கு உண்மையாகவே அரசியல் விருப்பு இல்லை என்பதையும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆகவே இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகின்றது இலங்கை அரசு என்பது இதய சுத்தியுடனான ஒரு நீதி பொறிமுறைக்கு இன்னும் தயாராகவில்லை என்பதுதான் மிக தெளிவாக தெரிகிறது. இன்னும் அவர்கள் தங்களுடைய கருத்தியல் சார்ந்து தங்களுடைய பேரினவாதத்தை கட்டிக்காப்பதில்தான் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக புலப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக உலக பொறிமுறை என்பது ஒரு போதுமே தமிழர்களுக்கு விடிவை கொடுக்க போவதில்லை என்பது இந்த கூட்டுகளூடாக மிக தெளிவாக புலப்படுகிறது. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் விருப்பு என்பது இல்லை என்பதையும் மிக தெளிவாக இந்த கூட்டுகள் புலப்படுத்தி நிற்கின்றன. இந்த கருத்துக்கள் இந்த நிலைமாறுகால நீதிக்கான தோற்றப்பாடு ஒன்று புலப்படுகின்ற நேரத்திலே வழிவருகின்றது என்பது மிக வருந்தத்தக்கது, மிக கண்டனத்துக்குரியது
என்றார் சிவில் சமூக அமையத்தின் இணை பேச்சாளர்களில் ஒருவராகிய எழில் ரஜன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே இந்த விஷயம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என்று எதிர்க்கட்சிகள் இன்று கேள்வி எழுப்பியுள்ளன. ஜனாதிபதியும் பிரதமரும் இருவேறு கருத்துக்களை ஏன் தெரிவிக்கின்றனர் எனவும் அவர்கள் வினவியுள்ளார்கள். கூடுதல் தகவல்களை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டில் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணைகள் குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ள நிலையில் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகின்றனர் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GLP ரீஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பு இன்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பேராசிரியர் GLP ரீஸ் மனித உரிமை மீறல் விவகாரம் பற்றிய ஜெனீவா பரிந்துரைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு போதிய விளக்கம் இருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உள்ளக விசாரணையில் ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரே கருத்தை கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன, உள்ளக விசாரணைக்கு சர்வதேசத்தின் தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகள் மட்டுமே பெறப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார்.
அப்பே ஸ்தாவரே தமாய் சம்பூர்ண பரீட்சனே தேசிய பரீட்சனை அகமதித்துமா கீழ தேனே பரீட்சனே தனிக்கரும தேசிய பிட்டராட்டிங் ஆதார பிட்டராட்ட.
மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணை விவகாரத்தில் உள்ளக விசாரணை என்ற நிலைப்பாட்டில் அரசு இருக்கிறது. பிரதமரும் இதேதான் கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறிய அமைச்சர் ராஜித சேனாரட்ன, எந்த காரணம் கொண்டும் சர்வதேச நீதிபதிகள் உள்ளக விசாரணையில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே
மஹிந்த ராஜபக்ச கூட டெஸ்மண்ட் போன்றோரை கொண்டு வந்தார். ஆனால் நாங்கள் அவ்வாறு கொண்டு வர மாட்டோம். இந்த விசாரணையின் நீதிபதிகள் இலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தொழில்நுட்பம் மற்றும் மற்றைய வளங்கள் போன்றவற்றை வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று கூறிய ராஜித சேனாரட்ன, மேலதிக சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுமாயின் சர்வதேசத்துடன் பேசி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் எனவும் தெரிவித்தார்.
சஜாதிங்கே சங்விதான கீழ தேன ஏகோலாண்ட பிலிகத்த ஹக்கி சாதாரண ஏ ஸ்டாண்டர்ட் தேன வினிஷக மண்டலே பத்திரம் நடிக்கிறது அப்படி இன்னொன்று அப்பே ஜஸ்டிஸ் வீரமந்திரியில வகை.
ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பகத்தன்மை கொண்ட நீதிமன்றம் தேவைப்படுகிறது. எங்களிடம் வீரமந்திரி போன்ற சட்ட வல்லுநர் குழுவினர் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த விசாரணையை முன்னெடுக்க முடியும் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கு மேலதிக நிபுணர்கள் தேவைப்படுவார்களாயின் அது தொடர்பில் ஆராயலாம் என்றார் ராஜித சேனாரட்ன. இதனிடையே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளார்.
அப்ப கிசி விட்டக பிலிகாண்ணே ஜாத்தாந்திர யுத்த அதிகாரிணே மாம கிசி தவசக ரோம பிரக்னப்தி அச்சங்கரேனே விதேசாசாய.
நாங்கள் ஒருபோதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் வெளிநாட்டு ஒத்துழைப்பை இதற்கு முன்னரும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். மனித உரிமைகள் காக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு பதிலாக அதை தவிர்க்க இலங்கை உச்சநீதிமன்றம் முயல்கிறது எனும் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார்.
இலங்கையின் உச்சநீதிமன்றம் மனித உரிமைகளை காப்பதற்கு தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி சிவில் அமைப்பொன்று பொதுநலவாய அமைப்பிடம் புகார் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. சட்டம் மற்றும் நியாயத்தை காக்கும் அமைப்பு இந்த புகாரை சமர்ப்பித்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் நாகானந்த கொடித்துவக்கு தெரிவித்தார்.
லங்காவே அதிகாரணே அனிவாரியம்
தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நீதிமன்ற சுதந்திரத்தை காப்பதாக மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் அந்த வாக்குறுதிகள் தற்போது மீறப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்று உச்சநீதிமன்றம் மனித உரிமைகளை காக்கும் செயற்பாடுகளை தவிர்த்து வருவதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் கொடித்துவக்கு, பாரிய மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அதனை விரிவாக ஆராய்வதை தவிர்த்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே எமது நாட்டில் சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நீதிபதிகள் அவசியம் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் இல்லை என்றும் தெரிவித்தார் வழக்கறிஞர் கொடித்துவக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் உட்பட நீதிமன்ற கட்டமைப்பின் சுதந்திரத்தை காப்பதற்கு சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கம் மீது அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வழக்கறிஞர் நாகானந்த கொடித்துவக்கு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை தங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் உபத்தலைவர் வழக்கறிஞர் சாலிய பீரிஸ். எனவே எமது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சர்வதேச தலையீடுகள் அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் நீதிமன்ற சுதந்திரம் மேலும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் இருப்பதாகவும் அந்த சங்கத்தின் உபத்தலைவர் சாலிய பீரிஸ் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக நுழைந்து மீன் பிடிப்பதை முற்றாக தடுக்க வேண்டும், தொடர்ந்து அப்படியான நடவடிக்கை இடம்பெறுவது கண்டிக்கப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு இந்திய தூதரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடகடலில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் வளங்களை கவர்ந்து செல்வதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக சுட்டிக்காட்டி இந்திய மீனவர்களின் செயற்பாட்டை கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரவை அந்தஸ்து பெற்றுள்ள அமைச்சருமாகிய ரிசாட் பத்யுதீன், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் மஸ்தான் ஆகியோரின் இணை தலைமையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கையை வெளிநாட்டு அமைச்சின் உதவியுடன் இந்திய தூதரகத்தின் ஊடாக இந்திய அரசிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் ரிசாட் பத்யுதீன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
மீனவ சமூகம் இந்திய மீனவர்களால் ஏற்பட்டிருக்கின்ற அநியாயம் குறித்து இதை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மக்கள் பிரதிநிதிகள் தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டத்திலே முடிவெடுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அரசாங்க அதிபரை பண்ணினோம். வெளிநாட்டு விவகார அமைச்சின் ஊடாக இந்திய தூதுவராலயத்தின் ஊடாக இந்திய அரசுக்கு இந்த மக்களுடைய குரல்களை வேதனைகளை தெரியப்படுத்தி வடமாகாண எல்லைக்குள்ளவர்கள் வந்து அவர்களுடைய மீனை ஒட்டுமொத்தமாக எடுத்துச் செல்கின்ற இந்த நடவடிக்கையிலிருந்து விடுபடுமாறு மக்களுடைய வேண்டுகோளை எடுத்துச் சொல்லுமாறு நாங்கள் முடிவெடுத்தோம்.
இதனை தீர்ப்பதற்கு ஒரு பொலிட்டிக்கல் வில், அரசியல் ரீதியான விருப்பம் அல்லது ஒரு சக்தி ஒன்று தேவையாக இருக்கிறது. இப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றீங்க, இதன் மூலம் எந்த வகையில பயன் ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க?
இந்த சமாதான யுகத்திலே இந்திய மீனவர்கள் நல்லெண்ணத்தோடு அவர்களாகவே இந்த நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு இந்த மீனவர்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எங்களிடத்திலே வேண்டினார்கள். அதே போல இதற்கு சட்டபூர்வமாக அரசாங்கத்தினூடாக நடவடிக்கையில் இருக்குமாறும் வேண்டினார்கள். நீங்கள் சொன்னது போல கடந்த காலங்களிலே பல பேச்சுவார்த்தைகள் தேசிய மட்டத்திலும் தமிழ்நாட்டு அரசோடும் நடந்தாலும் எந்தவித ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் எடுக்கப்படவும் இல்லை. அதே போல மீனவர்கள் பிடிபடுவதும் விடுவிப்பதும் இது ஒரு நாடகமாகவே தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது
என்றார் அமைச்சர் ரிசாட் பத்யுதீன் அவர்கள். இத்தகைய தீர்மானம் ஒன்று முதன்முறையாக அரசாங்க அமைச்சர் ஒருவர் இணைத்தலைமை ஏற்றுள்ள ஒரு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை வடமாகாண மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர் முகமது ஆலம் அவர்கள் மீனவர்களின் சார்பில் வரவேற்றிருக்கின்றார். இந்திய மீனவர்கள் கடந்த வருடத்தில் மாத்திரம் 35,000 தடவைகள் வட இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்திருக்கின்றார்கள் என்பதுடன் இந்திய மீனவர்களினால் வட இலங்கை மீனவர்களுக்கு வருடந்தோறும் 30,000 மெட்ரிக் டன் கடல் உணவு இழப்பு நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பழகருப்பையா இன்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
நேற்று அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான பழகருப்பையா தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இந்த ஆட்சியில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து பெரும் ஊழலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவின் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பழகருப்பையா கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதால் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக நேற்று ஜெயலலிதா அறிவித்தார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பழகருப்பையா அதிமுகவிலிருந்துதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார்.
அவர்கள் என்னை விலக்கியதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு எதிர்வினையாக நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன்.
தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற செயலர் ஜமாலுதீனிடம் கொடுக்க சென்ற போது அது இயலாமல் போனது என்றும் பழகருப்பையா கூறினார்.
இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றால் பேரவைத் தலைவர் ஊரில் இல்லை, சரி, அவருடைய பிஏ அல்லது அந்த அசம்பிளி செயலாளர் இவர்களிடம் கொடுப்போம் என்று நினைத்தால் ஒரு நகலையாவது கொடுத்து விட்டு வருவோம் கொடுப்போம் என்று சொன்னால் ஜமாலுதீன் ஐஏஎஸ் ரொம்ப உயர்ந்த அதிகாரி, அகப்படவே மாட்டேன் என்கிறார். அப்புறம் என்ன செய்வது? இப்படி இருந்தால் இந்த கடிதத்தை என்ன செய்வது? நான் வேண்டுமானால் அசம்பிளி வாசற்படியில் வைத்து விட்டு வரலாம்.
தான் அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டாலும் ஜெயலலிதா குறித்து மோசமாக பேசப்போவதில்லை என்று கூறிய பழகருப்பையா பொதுவாகவே தமிழகத்தில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இணைந்து ஊழலில் ஈடுபடுவதாக தெரிவித்தார்.
நான் உள்ளே இருந்து பார்த்தபோது ரொம்ப மனம் நொந்து போனேன். கீழே கவுன்சிலர்கள் ஏஏ இவர்களுடைய டையப் போல, மேலே ஐஏஎஸ் அதிகாரிகளும் மந்திரிகளும் டையப். இல்லாவிட்டால் ஒரு மந்திரியாலும் லஞ்சம் வாங்க முடியாது. நான் சொல்லுகிறேன், எப்படி கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் எந்த மந்திரிக்கு இருக்கிறது?
தன்னுடைய துறைமுகம் தொகுதியில் உள்ள உருது பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானத்தை ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவர் ஆக்கிரமித்திருப்பதாகவும் கருப்பையா குற்றம் சாட்டினார்.
அந்த விளையாட்டு திடலை எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் அதை தன் கைவசப்படுத்தி கொண்டார். அது பெருவாரியான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடம். அதனால் மாவட்டங்கள் கவனிக்கப்பட்டார்கள், எம்பிக்கள் கவனிக்கப்பட்டார்கள், எம்எல்ஏக்கள் கவனிக்கப்பட்டார்கள்.
தன்னுடைய துறைமுகம் தொகுதியில் இருக்கும் மிகப்பெரிய கிடங்கிலிருந்துதான் சட்டவிரோதமாக பான்பராக் தமிழகம் முழுவதும் அனுப்பப்படுவதாகவும் இது குறித்து முறையிட்டும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்றும் கருப்பையா கூறினார். அதிமுக என்ற கட்சி நடத்தப்படும் விதம் தனக்கு பெரும் ஆச்சரியம் அளித்ததாகவும் கருப்பையா தெரிவித்தார்.
இந்த கட்சி என்னத்தை எதிலே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது என்றால், ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுவது என்கின்ற அளவுக்கு அமைச்சர்களே போய்விட்ட பிறகு நாம் என்ன செய்வது என்று நாம் பல சமயங்களிலே திகைப்பேன். அப்புறம் குனிந்து வளைந்து கும்பிடுவது. நாம் தலைவர்களை மதிக்கிறோம், ஆனால் எல்லா மனிதர்களும் அவரவர்கள் நோக்கத்திற்கு அரசியலில் நடந்து கொள்ள இந்த கட்சி அனுமதிக்கிறது. பிறகு அவர்களின் ஆசையின் மீது தலைமை ஆட்சி செலுத்தி கட்டுக்குள் வைக்கிறது. இது ஒரு பெரிய வியப்பானது. இது இதற்கு முந்தி எந்த தலைவர்களும் கையாளுகின்ற முறை இல்லை.
தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து இதுவரை எந்த திட்டமும் தன்னிடம் இல்லை என்றும் பழகருப்பையா தெரிவித்தார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் கல்வி பயின்று வந்த 3 மாணவிகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி தொடர்ந்து விவாதிக்கப்படும் ஒரு விஷயமாக மாறியுள்ளது. இப்பிரச்சனை குறித்து ஆராய அங்கு நேரில் சென்றிருந்தார் முரளிதரன். அவர் தயாரித்து வழங்கும் சிறப்பு பெட்டகம்.
அடிச்சு சாவடிச்சு கணத்தை உள்ள போட்டிருக்காங்க சார். இது வந்து தற்கொலையே கிடையாது. கையை கட்டி துப்படால கட்டி போட்டிருக்காங்க. துப்படால கட்டி போறாங்கன்னா ஒருத்தர் தடவை கட்டின்னு சாவாங்க.
கடந்த சனிக்கிழமை அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படும் SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவியான சரண்யாவின் தந்தை ஏழுமலை, தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு தன் மகளுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை என்கிறார் ஏழுமலை. விழுப்புரம் மாவட்டத்தில் பங்காரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் சரண்யா பொங்கல் விடுமுறை முடிந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று கல்லூரிக்கு திரும்பிச் செல்லும் போது மகிழ்ச்சியாகவே சென்றதாக கூறுகிறார் வாகன ஓட்டுநரான ஏழுமலை.
என் பொண்ணு எந்த விதமான கஷ்டமும் சொல்ல என்கிட்ட வந்து நீ ஏன் பையனை இந்த மாதிரி படிக்கிற படி படின்னு சொல்லி அந்த காலேஜ் அனுப்பிச்சிருக்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அதோ நல்லா தான் போனோம் இங்கிருந்து போகும்போது.
ஆனால் சனிக்கிழமையன்று அவரது மகளும் மோனிஷா பிரியங்கா என்ற வேறு 2 மாணவிகளும் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது. தற்போது ஏழுமலையைப் போலவே மற்ற 2 மாணவிகளின் பெற்றோரும் இடிந்து போயுள்ளனர். தங்கள் மகள்களின் மரணத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரண்யா பிரியங்கா ஆகியோரின் பெற்றோர் மகள்களின் சடலத்தை பெற்றுக்கொண்டு விட்ட நிலையில் மோனிஷாவின் தந்தை தமிழரசன் உயர்நீதிமன்றத்தை அணுகி மறு பிரேத பரிசோதனைக்கான உத்தரவை பெற்றிருக்கிறார். SVS கல்லூரியில் படித்த மாணவிகள் மூவரின் இந்த மரணம் அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டது குறித்தும் பொதுவாக தமிழகத்தில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் விதம் குறித்தும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள பங்காரம் என்ற இடத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கிறது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் SVS கல்லூரி. ஒரே ஒரு 3 மாடி கட்டிடம் மட்டுமே இருக்கும் இந்த கல்லூரியில் ஹோமியோபதி சார்ந்த படிப்பை வழங்கும் ஒரு கல்லூரியும் இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்பை வழங்கும் ஒரு கல்லூரியும் செயல்பட்டு வந்துள்ளன. இந்த ஒரே கட்டிடத்தில் இந்த 2 கல்லூரிகள் தவிர மாணவர்களின் விடுதி, மருத்துவமனை, கல்லூரியின் வகுப்பறைகள், சோதனை சாலை, உரிமையாளரின் குடியிருப்பு ஆகியவையும் இருந்து வந்தன. எந்த அங்கீகாரமும் இல்லாமல் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி இயங்கி வந்த நிலையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புக்கு தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதுபோல எவ்வித வசதியும் இல்லாத ஒரு கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பதிவாளரான டாக்டர் ஆறுமுகத்திடம் BBC கேட்டபோது ஆய்வுக்குழுவினர் அங்கு சென்றபோது போதுமான வசதிகள் இருந்ததாக காட்டப்பட்டதாக அவர் கூறினார்.
எங்ககிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. அதை வந்து இன்னும் கூட கோத்ரூ பண்ணலாம். அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த அணிகளை நம்ம போடுறோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் போன அன்னைக்கு எல்லாம் இருந்திருந்து இப்போது அதுக்கப்புறம் அவங்க அதை மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னாக்க நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியாது.
2008 துவக்கப்பட்ட இந்த கல்லூரி தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து 2015 ஆண்டில் இந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை பல்கலைக்கழகம் இடைநிறுத்தம் செய்தது. 2008 2015 வரை 125 மாணவர்கள் யோகா மற்றும் நேச்சுரோபதி படிப்பில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். ஹோமியோபதி படிப்பை பொறுத்தவரை அதற்கு அங்கீகாரம் ஏதும் இல்லை என்பதால் அந்த படிப்பில் எத்தனை பேர் படித்தனர் என்பது குறித்த விவரம் யாரிடமும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஆய்வு நடத்தி அடுத்த ஆண்டிற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கல்லூரியில் எவ்வித வசதியும் இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் ஆய்வு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என டாக்டர் ஆறுமுகத்திடம் கேட்டபோது
இப்போ நடவடிக்கைனா இப்போ எப்படி சொல்றோம்னாக்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸு நம்ம அனுப்பின டீமு அன்னைக்கு இருந்த நிலைமையெல்லாம் கரெக்டாக இருக்கிறதா இருக்குது.
ஸோ அப்போ முந்தைய அணிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இல்லை.
ஆஸ்பத்திரி பேப்பர்ஸ் இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இல்லை, பட் வி வில் பி லுக்கிங் இன் டு இட்
என்று தெரிவித்தார் பல்கலைக்கழக பதிவாளர் ஆறுமுகம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதலாகவே இக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கல்லூரி மீது நடவடிக்கை கோரி பல போராட்டங்களை நடத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீக்குளிக்கும் போராட்டம், விஷமருந்தும் போராட்டம் என போராட்டங்களை நடத்தியும் பலனில்லை என்கிறார்கள் அங்கு படித்த மாணவர்கள். பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆய்வுக்கு வரும்போது வேறு இடங்களிலிருந்து பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு எல்லா வசதிகளும் இருப்பதைப் போல காண்பிக்கப்பட்டது என்கிறார் அந்த கல்லூரியின் மாணவியான கோமலா.
இப்போ இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு மட்டும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க சார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி வர வச்சுருவாங்க சார். அன்னைக்கு மட்டும் ஒரு 100-200 டாக்டர்ஸ் வந்துடுவாங்க சார். அவங்களுக்கு அன்னைக்கு உண்டான ஃபீஸை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாடகைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க சார். எங்களையே கோட் போட சொல்லி ஸ்டாஃப்ஸ் பார்த்தோன்னா எங்களையே கோட் போட சொல்லி பின்னாடி நிற்க வச்சுருவாங்க. கூட்டத்தை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து காட்டணும்ல சார், எங்களை நிற்க வச்சுருவாங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேஷண்ட் இல்லைனாலும் நாங்களே பேஷண்ட்டாக பெட்ஷீட்டை போத்திட்டு கட்டில் நாங்களே போய் பேஷண்ட்டாக பார்த்துக்குவோம். அது மாதிரி சார் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அந்த நாள் நாடகம் மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நடத்துவாங்க சார்.
தங்களுக்கு பாடம் நடத்தப்படுவதற்கு பதிலாக கல்லூரி உரிமையாளர் குடும்பத்திற்கான வேலைகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறார் கோமலா.
படிக்கவே விட மாட்டாங்க சார் எங்களை. அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்க சாப்பாடு செஞ்சு போடுறது, அவங்க ட்ரெஸ்ஸு துவச்சி போடுறது, அவங்க பல்லு விளக்கு முத கொண்டு நாங்கள் சார் தண்ணி எடுத்துன்னு போய் வைக்கணும். அவங்க பாத்ரூம் கூட வெயில் டைம்லலாம் வந்து தண்ணியே சுத்தமாக எல்லாம் போயிடும். வர பாத்ரூமில் இது எப்போனா தண்ணி வரும் அது கூட எல்லாம் போயிடும். நாங்கள் கிணத்துல 3-4 மணிக்கெல்லாம் கிணத்துல இறங்கி பொம்பளை பசங்க இறங்கி கயிற்றுல பிடிச்சி இழுத்து நாங்களும் கிணத்து பக்கத்துலேயே இருட்டிலே உட்காந்து குளிச்சுட்டு இவங்களுக்கு பாத்ரூமில் எடுத்து வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் சார்.
நர்சிங் போன்ற படிப்புகளை வழங்கும் நூற்றுக்கணக்கான துணை மருத்துவக் கல்லூரிகள் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்று தமிழகத்தில் இயங்கி வருகின்றன. எஸ்விஎஸ் கல்லூரி விவகாரத்தை அடுத்து தமிழகத்தில் செயல்படும் பல்வேறு துணை மருத்துவக் கல்லூரிகள் செயல்படும் விதம் குறித்தும் அவற்றுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும் விதம் குறித்தும் அனைவரது கவனமும் திரும்பியுள்ளது. இந்தியாவில் எல்லா மருத்துவ படிப்புகளுக்கும் அதற்கென அகில இந்திய கவுன்சில்கள் உண்டு. ஆனால் இந்த கல்லூரியில் கற்பிக்கப்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புக்கென அகில இந்திய கவுன்சில் ஏதும் இல்லாத நிலையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்தை வைத்து மட்டுமே இந்த கல்லூரி இயங்கி வந்துள்ளது. அம்மாதிரியான ஒரு சூழலில் பல்கலைக்கழகம் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும் என்கிறார் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத்.
மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து தானே ஒரு கோர்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னாக்க, குறைந்தபட்சம் 4 ஆண்டுகளுக்காச்சும் எல்லா விதமான வசதிகள் இருக்கா, கட்டமைப்பு வசதி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நிறைய கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் வாங்குறப்ப அந்த கல்லூரியில் வந்து அவ்வப்பொழுது விசிட் பண்ணி அங்கே வந்து எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகள் இருக்கான்னு பார்க்கறதுக்கான வசதிகள் இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறது வந்து மாணவருடைய வாழ்க்கையோட விளையாடுற மாதிரி இருக்கு. இதனால தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 மாணவிகளும் இறந்துருக்காங்க.
தற்போது அந்த கல்லூரி மூடப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு படித்த மாணவர்களின் எதிர்காலம் காப்பாற்றப்படும் என பல்கலைக்கழக பதிவாளர் ஆறுமுகம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தங்கள் மகள்களை பறிகொடுத்த பெற்றோர் செய்வதறியாது விரக்தியில் ஆழ்ந்துள்ளனர்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். குடியேறும் நோக்கத்துடன் ஸ்வீடன் வந்து அது மறுக்கப்பட்டுள்ளவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற உள்ளதாக ஸ்வீடன் அறிவித்துள்ளது. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழ் கிருத்திகா நாராயணன்.
கடந்த வருடம் தஞ்சம் கோரி ஸ்வீடனுக்கு வந்து விண்ணப்பித்து தோல்வியுற்ற 80,000 குடியேறிகள் அந்நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று அதன் உள்துறை அமைச்சர் ஆண்டர்ஸ் எமன் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதால் அவர்களை வெளியேற்ற பல ஆண்டுகள் ஆகும் என அவர் கூறியுள்ளார். 2015 160,000 மேலான குடியேறிகள் ஸ்வீடன் வந்தடைந்தனர். எனினும் 2015 முன்னதாக வந்தவர்களுக்கு எதிராகவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியேறிகளுக்கு எதிரான வலதுசாரி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான கென் எக்கராத் BBC-யிடம் கூறியுள்ளார்.
The 80,000 that now got a no on their asylum application, that's just in 2015.
2015 மாத்திரம் 80,000 குடியேறிகளின் தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. அதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக ஸ்வீடனில் இருக்கின்ற குடியேறிகளுக்கு எதிராக ஸ்வீடன் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு இலவச சுகாதாரம், இலவச கல்வி ஆகியவற்றுக்கும் மற்றும் நிறுவனங்களை துவங்குவதற்கும் உரிமைகளையும் வழங்க ஸ்வீடனின் ஆளுங்கட்சி உட்பட 7 கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தன. எதை நினைத்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. குடியேறிகளை ஆதரிக்கும் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் தாங்கள் சொல்வதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்ப முடியும்.
ஸ்வீடிஷ் அரசு இந்த ஆண்டு தொடக்கத்தில் எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியதை அடுத்து புதிதாக தஞ்சம் கேட்டு வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. எனினும் ஸ்வீடனில் தஞ்சம் கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், ஆனால் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் சதவீதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ஸ்வீடன் இடம்பெயர்வு நிறுவனத்தின் செயல் தலைவரான மிக்கேல் ரிபன்விக் கூறியுள்ளார்.
செய்திக்குறிப்பை தந்தவர் கிருத்திகா நாராயணன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.